23. அசீரிய சிறையிருப்பு. அழிவுக்குள்ளான இஸ்ரவேல் ராஜ்யத்தின் இறுதி நாட்கள் வன்முறையாலும் இரத்தம் சிந்துதலாலும் நிறைந்திருந்தன. ஆகாப் வீட்டாரால் உண்டான கொடுமையும் கொந்தளிப்பும் நிறைந்திருந்த காலகட்டத்தில் கூட இத்தகைய காரியங்கள் காணப்படவில்லை. 200 மேலாக 10 கோத்திரங்களின் மன்னர்களும் காற்றை விதைத்தார்கள். இப்பொழுதோ சூறாவளி காற்றை அறுத்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு ராஜாவாக கொன்று பிறருக்கும் ஆட்சியின் மேல் ஆசை ஏற்பட வழி செய்தார்கள். அவபக்தியுள்ள அத்தகைய நியாயக்கேடானவர்களை பார்த்து அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள். ஆனாலும் என்னாலே அல்ல, அதிபதிகளை வைத்துக் கொண்டார்கள். ஆனாலும் நான் அறியேன் என்று சொன்னார் ஆண்டவர். ஓசியா 8:4. நீதியான ஒவ்வொரு நியதியும் ஒதுக்கப்பட்டன. தேவ கிருபையின் களஞ்சியங்களாக பூமியின் தேசத்தாருக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்கள் ஒருவருக்கு ஒருவரும் கர்த்தருக்கு விரோதமாகவும் துரோகம் பண்ணினார்கள். ஓசியா 5:7. தாங்கள் முற்றிலும் அழியும்படியான ஓர் ஆபத்தை மனந்திருந்தாத அத்தேசத்தார் சந்திக்கப் போவதை உணரும்படி அவர்களை கடுமையாக கண்டித்தார் தேவன். முற்றும் முழுதுமாக மனந்திரும்புமாறும் மீறுதலில் நிலைத்திருந்தால் அழிவே உண்டாகுமென்றும் எச்சரித்து ஆமோஸ் மூலமாகவும் ஓசியா மூலமாகவும் செய்திக்கு மேல் செய்தி அனுப்பினார் தேவன். அநியாயத்தை உழுத்தீர்கள், தீவினையை அறுத்தீர்கள், பொய்யின் கனிகளை புசித்தீர்கள், உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் திரளையும் நம்பினீர்கள். ஆகையால் உங்கள் ஜனங்களுக்குள் அமளி எழும்பும். பிள்ளைகளின் மேல் தாய் மோதியடிக்கப்பட்ட யுத்த நாளிலே எத்தார்பேலை சல்மான் அழித்தது போல உங்கள் எல்லா அரண்களும் அழிக்கப்படும். அதிகாலமே இஸ்ரவேலின் ராஜா முற்றிலும் சங்கரிக்கப்படுவான் என்றான் ஓசியா. ஓசியா 10:13-15. எப்பிராயீமை குறித்து, அந்நியர் அவனுடைய பலத்தை தின்றார்கள், அவனோ அதை அறியான். நரைமயிரும் அவனில் தெளித்திருக்கிறது, அவனோ அதை அறியாவனோ அதை அறியாதிருக்கிறான் என்று சாட்சியிட்டான் தீர்க்கதரிசி. தேவனை மறந்த தேசத்தின் ஓர் அடையாளமாக இஸ்ரவேலின் கோத்திரத்தாருக்குள்ளே அவபக்தியில் கிடந்த ஒரு தலைவனாக எப்பிராயீமை அடிக்கடி சுட்டிக்காட்டினான் ஓசியா தீர்க்கதரிசி. இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள். தங்கள் தீமையான போக்கின் விளைவால் ஏற்படவிருந்த பேரழிவு களை அறிய முடியாமல் நியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு 10 கோத்திரத்தாரும் சீக்கிரத்தில் அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து திரிய இருந்தார்கள். ஓசியா 7:9, 8:3, 5:11, 9:17. இஸ்ரவேல் தலைவர்களில் சிலர் தங்கள் மரியாதை போய்விட்டதை தெளிவாக உணர்ந்தார்கள். அதனை மீண்டும் பெற விரும்பினார்கள். ராஜ்யத்தை பலவீனமடையச் செய்த அத்த கைய நடவடிக்கைகளை விட்டு விலகுவதற்கு பதிலாக அக்கிரமத்திலே நீடித்திருந்தார்கள். சமயம் வாய்த்தபோது அஞ்ஞான மார்க்கத்தாரோடு கூட்டணி வைத்து அதிகாரத்தை பெற விரும்பி தங் களையே வஞ்சித்துக் கொண்டார்கள். எப்பிராயீம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்பிராயீம் அசீரிய நண்டைக்குப் போனான். எப்பிராயீம் பேதையான புறாவைப் போலிருக்கிறான், அவனுக்கு புத்தி இல்லை. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசீரியனிடத்துக்கும் போகிறார்கள். அசீரியரோடே உடன்படிக்கை பண்ணுகிறான். ஓசியா 5:13, 7:11, 12:1. பெத்தேலின் பலிபீடத்தின் முன் தோன்றின தேவ மனிதன் மூலமாகவும் எலியா மூலமாகவும் எலிசா மூலமாகவும் ஆமோஸ் மூலமாகவும் ஓசியா மூலமாகவும் கீழ்ப்படியாமையால் உண்டாக்கும் தீங்குகள் குறித்து மீண்டும் மீண்டும் 10 கோத்திரத்தாருக்கு முன்பாக வலியுறுத்தினார் தேவன். ஆனால் கெஞ்சலுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் மத்தியிலும் இஸ்ரவேல் அவபக்தியில் மூழ்கிக் கொண்டே சென்றனர். இஸ்ரவேல் அடங்காத கிடாரியைப் போல் அடங்காதிருக்கிறது. என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் ஆண்டவர். ஓசியா 4:16, 11:7. கலகக்கார ஜனங்கள் மேல் பரலோகத்தின் கடுமையான நியாயத்தீர்ப்புகள் சம்பவித்த காலகட்டங்களும் இருக்கத்தான் செய்தன். ஆகையால் தீர்க்கதரிசிகளைக் கொண்டு அவர்களை வெட்டினேன். என் வாய்மொழிகளைக் கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன். உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தைப் போல் வெளிப்படும். பலியை அல்ல, இரக்கத்தையும் தகனபலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அவர்களோ ஆதாமைப் போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் என்றார் தேவன். ஓசியா 6:5-7. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்துவிடுவேன். அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவன் செய்தார்கள். அவர்களுடைய மகிமையை இலச்சையாக மாறப்பண்ணுவேன். அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்கள் கிரியைகளின்படி அவரவர்களுக்கு பலனளிப்பேன். என் பதுதான் இறுதியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியாகும். ஓசியா 4:1-6-9. அசீரிய சிறையிருப்புக்கு முந்தைய நூற்றாண்டின் பிற்பாதியில் இஸ்ரவேலில் காணப்பட்ட அக்கிரமமானது நோவாவின் காலத்திற்கும் தேவனை மனிதர் புறக்கணித்து தங்களை முற்றிலும் தீங்கிற்கு விற்றுப்போட்ட ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் இணையாக இருந்தது. இயற்கையின் தேவனுக்கு மேலாக இயற்கையை உயர்த்துவதும் சிருஷ்டிகருக்கு பதிலாக சிருஷ்டியை தொழுவதும் எப்பொழுதும் கொடிய பாவத்தையே விளைவித்தது. எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் அஸ்தூரத்தையும் பாகாலையும் தொழுது கொண்டு இயற்கையின் சக்திகளை வணங்கியபோது மேலானதும் உயர்வானதுமான சகலவற்றோடும் தங்கள் தொடர்பை துண்டி துக்கொண்டார்கள். பாவத்துண்டலுக்கு எளிதில் இரையானார்கள். ஆத்துமாவின் அரண்கள் உடைந்து போன நிலையில் வழிதவறிய அந்த தொழுகைக்காரர் பாவத்திற்கு எதிராக பாதுகாப்பில்லாமல் நின்றார்கள். மனித இருதயத்தின் தீய ஆசைகளுக்கு இணங்கிச் சென்றார்கள். தங்களுடைய காலத்தின் குறிப்பிடத்தக்க கொடுமைகளுக்கும் வெளிப்படையான அநீதிக்கும் புதுமையான ஆடம்பரத்திற்கும் பகட்டிற்கும் இழிவான குடிப்பழக்கத்திற்கும் விருந்திற்கும் கொடிய விபச்சாரத்திற்கும் சிற்றின்பத் தோய்விற்கும் எதிராக தங்கள் சத்தங்களை உயர்த்தினார்கள் தீர்க்கதரிசிகள். ஆனால் பாவத்திற்கு எதிரான அவர்களின் கடிந்து கொள்ளுதலும் கண்டனங்களும் வீணாய்போயின. ஒலிமுகவாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒலிமுகவாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள் என்றான் ஆமோஸ். ஆமோஸ் 5:10-12. யெரொபெயாம் 2 பொன் கண்டுகுட்டிகளைச் செய்து வைத்ததைத் தொடர்ந்து ஏற்பட்ட விளைவுகளில் இவை சிலவாக்கும். நிலையான தொழுகை முறைகளிலிருந்து அவர்கள் விலக ஆரம்பித்து கொடிய சிலை வழிபாட்டு முறைகள் அறிமுகமாவதற்கும் இறுதியில் தேசத்தின் குடிமக்கள் அனைவருமே மறுச்சியான இயற்கை வழிபாட்டுச் சடங்குகளுக்கு தங்களை ஒப்புக்கொடுக்கும் அளவிற்குச் செல்வதற்கும் அது வழிநடத்தியது. இஸ்ரவேலர் தங்களுடைய சிருஷ்டிகரை மறந்து தங்களை மிகவும் கெடுத்துக் கொண்டார்கள். ஓசியா 9:9. இத்தீமைகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து நீதியை செய்யும்படி வேண்டிக் கொண்டார்கள் தீர்க்கதரிசிகள். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்தாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வரிசிக்கப் பண்ணு மட்டும், அவரை தேட காலமாயிருக்கிறது. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும் என்று சொல்லுங்கள் என்றான் ஓசியா. ஓசியா 10:12, 12:6, 14:1-2. அக்கிரமக்காரர்கள் மனந்திரும்புவதற்கு அநேக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன. அவர்கள் கொடிய அவபக்தியிலும் பெருந்தேவையிலும் சிக்கியிருந்த போது பாவ மன்னிப்பையும் நம்பிக்கையையும் பற்றிய செய்தியே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கிக் கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டுமென்றாயே? உன்னை இரட்சிக்கும் ராஜா எங்கே என்றார் தேவன். ஓசியா 13:9-10. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் பாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3 நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார் என்று வேண்டிக் கொண்டான் தீர்க்கதரிசி. ஓசியா 6:1-3. சாத்தானுடைய வல்லமையால் கண்ணியில் சிக்குண்ட பாவி களை விடுவிக்க தாம் ஏற்படுத்தியிருக்கிற நித்திய திட்டத்தை காணக்கூடாமல் போனவர்களுக்கு புதுப்பித்தலையும் சமாதானத்தையும் அருள விரும்புகிறார் தேவன். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பணியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவமரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலைப் போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள், அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனையைப் போல இருக்கும். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயீம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன், நான் பச்சையான தேவதாருவிருட் சம்போலிருக்கிறேன், என்னாலே உன் கனியுண்டாயிற்று என்று எப்ராயீம் சொல்லுவான். இவைகளை உணரத்தக்க நாணமுள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகரோவென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். ஓசியா 14:4-9. தேவனைத் தேடுவதின் நன்மைகளை தேவன் பலத்த விதத்தில் வலியுறுத்தினார். என்னைத் தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், பெத்தேலைத் தேடாதையுங்கள், கில்காலிலும் சேராதையுங்கள், பேர்செபாவுக்கும் போகாதையுங்கள், ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையையல்ல நன்மையைத் தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுகவாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே நீதியானவர்களுக்கு இறங்குவார் என்று அழைப்பு விடுத்தார் ஆண்டவர். ஆமோஸ் 5:4-14:15. இந்த அழைப்புகளை கேட்டவர்கள் பெருமளவில் இருந்தாலும் அவற்றால் ஆதாயமடைய மறுத்துவிட்டனர். மனந்திருந்தாதவர்களின் தீய நோக்கங்களுக்கு தேவ தூதுவரின் வார்த்தைகள் முரணானவைகளாக இருந்தன. எனவேதான் பெத்தேலிலிருந்த சிலை வழிபாட்டு பூசாரிகள் இஸ்ரவேலின் மன்னனிடம் ஆள் அனுப்பி, ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறான், தேசம் அவன் வார்த்தைகளையெல்லாம் சகிக்க மாட்டாது என்றார்கள். ஆமோஸ் 7:10.
நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும்போது எப்பிராயீமின் அக்கிரமமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன் பாகச் சாட்சியிட்டாலும் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பாமலும் இவை எல்லாவற்றிலும் அவரை தேடாமலும் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார் தேவன். ஓசியா 7:1-10.
வழி தப்பிப்போன தம்முடைய பிள்ளைகளை சந்ததிதோறும் தேவன் சகித்துக் கொண்டார். இப்பொழுதும் இஸ்ரவேலர் கலகம் செய்து எதிர்த்து நின்ற வேளையிலும் இரட்சிக்கச் சித்தமுள்ளவராக தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்த அவர் ஏக்கங்கொண்டார்.
எப்பிராயீமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்?
உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் தோன்றும் பணியைப் போலவும் ஒளிந்து போகிறது என்றார் தேவன்.
ஓசியா 6:4.
தேசத்தின் மேல் பரவியிருந்த தீமைகள் அப்புறப்படுத்த முடியாத அளவிற்கு இருந்தன. எனவேதான் இஸ்ரவேலுக்கு கொடிய நியாயத்தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. எப்பிராயீம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போகவிடு. விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிக்கட்டும் நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வார்கள்.
ஓசியா 4:17-9:7.
பெத்தேலிலும் தானிலும் வினோதமான பலிபீடங்களை ஏற்படுத்தியதால் உண்டான அவபக்தியின் பலனை இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தாரும் சந்திக்க இருந்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ செய்தி இதுவே:
சமாரியாவே, உன் கன்று குட்டி உன்னை வெறுத்து விடுகிறது. என் கோபம் அவர்கள் மேல் மூண்டது. எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடையமாட்டாதிருப்பார்கள்? அதுவும் இஸ்ரவேலருடைய செய்கையே. தட்டான் அதை செய்தான். ஆதலால் அது தேவன் அல்லவே. சமாரியாவின் கன்று குட்டி துண்டு துண்டாய்ப்போகும். சமாரியாவின் குடிகள் பெத்தாவேனிலுள்ள கன்று குட்டி நிமித்தம் பயமடைவார்கள். அதற்காக களிகூர்ந்த அதன் ஜனமும் அதன் பூசாரிகளும் அதற்காக துக்கங்கொண்டாடுவார்கள். அதுவும் அசீரியாவிலே யாரேப் ராஜாவுக்கு சனகெரிப் காணிக்கையாக கொண்டு போகப்படும். ஓசியா 8:5-6, 10:5-6. இதோ, கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன். ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, ஜல்லடையினால் சலித்தரிக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. தீங்கு எங்களை அணுகுவதுமில்லை, எங்களுக்கு நேரிடுவதுமில்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். அப்பொழுது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகள் அழியும், பெரிய வீடுகளுக்கு முடிவு வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர், தேசத்தைத் தொட, அது உருகிப்போம். அப்பொழுது அதன் குடிகள் எல்லாரும் புலம்புவார்கள். உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள். உன் வயல் அளவு நூலால் பங்கிட்டுக் கொள்ளப்படும். நீயோவெனில் அசுத்தமான தேசத்திலே செத்துப்போவாய். இஸ்ரவேலும் தன் தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவான். ஆகையால் இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்யப்போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆமோஸ் 9:8-10, 3:15, 9:5, 7:17, 4:12. முன்னுரைக்கப்பட்ட இந்த நியாயத்தீர்ப்புகள் குறிப்பிட்ட காலம் நிறுத்தப்பட்டிருந்தன. இரண்டாம் இரபியாமின் நீண்ட ஆட்சியின் போது இஸ்ரவேல் சேனைகள் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற்றன. ஆனால் வளம் நிறைந்த அக்காலகட்டமானது மனந்திருந்தாதவர்களின் இருதயங்களில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. இறுதியில் இரபியாம் பட்டயத்தினால் சாவான். இஸ்ரவேல் தன் தேசத்திலிருந்து சிறைபிடித்துக் கொண்டு போகப்படுவான் என்று ஆணையிடப்பட்டது. ஆமோஸ் 7:11. இந்த வார்த்தைகளிலிருந்த தெளிவை காண முடியாத அளவிற்கு மன்னனும் மக்களும் தங்கள் பாவத்தை உணரக்கூடாதவர் களாயிருந்தனர். பெத்தேலிலிருந்த சிலை வழிபாட்டு பூசாரி களின் தலைவர்களில் ஒருவன் அமத்சியா. தேசத்திற்கு எதிராகவும் மன்னனுக்கு எதிராகவும் தீர்க்கதரிசியால் பேசப்பட்ட தெளிவான வார்த்தைகளால் கோபங்கொண்ட அவன் ஆமோசிடம், தரிசனம் பார்க்கிறவனே, போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்கதரிசனம் சொல்லு. பெத்தேலிலே இனி தீர்க்கதரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜத்தின் அரமனையுமாயிருக்கிறது என்று சொன்னான். வசனம் 7:12-13. அதற்கு தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று உறுதியாக பதிலளித்தான். வசனம் 17. தேவதுரோகம் செய்த கோத்திரத்தாருக்கு எதிரான வார்த்தைகள் சொல்லப்பட்டபடியே நிறைவேறின. ஆனாலும் ராஜ்யத்தின் அழிவு படிப்படியாகத்தான் நிகழ்ந்தது. நியாயத்தீர்ப்பில் தேவன் இரக்கம் பாராட்டினார். அசீரியாவின் ராஜாவாகிய பூல் தேசத்திற்கு விரோதமாய் முதலில் வந்தபோது, அப்போதைய இஸ்ரவேலின் ராஜாவான மெனாகேம் சிறைபிடிக்கப்படவில்லை. மாறாக அசீரிய ராஜ்யத்தின் சிற்றரசனாக சிங்காசனத்திலேயே வீற்றிருக்க அனுமதிக்கப்பட்டான். மெனாகேம் பூலின் உதவியினால் ராஜ்ய பாரத்தை தன் கையில் பலப்படுத்தும் பொருட்டு அவனுக்கு 1000 தாலந்து வெள்ளி கொடுத்தான். இந்த பணத்தை அசீரியாவின் ராஜாவுக்கு கொடுக்கும்படி மெனாகேம் இஸ்ரவேலில் பலத்த ஐசுவரியவான்களிடத்தில் ஆள் ஒன்றிற்கு 50 வெள்ளிச்சேக்கல் தண்டினான். அப்படியே அசீரியாவின் ராஜா தேசத்திலே நிற்காமல் திரும்பிப் போனான். 2 Kings 15:19-20. அசீரியர்கள் 10 கோத்திரத்தாரையும் தாழ்ச்சி பண்ணி
ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பிச் சென்றிருந்தார்கள்.
தன்னுடைய ராஜ்யத்தில் அழிவை கொண்டு வந்த தீமையிலிருந்து மனம் திரும்புவதை விட்டுவிட்டு இஸ்ரவேலை பாவன் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரபெயாமின் பாவங்களில் நிலைத்திருந்தான் மெனாகேம்.
அவனுக்கு பிறகு வந்த பெக்காகியாவும் பெக்காவும் கர்த்தரின் பார்வைக்கு பொல் லாப்பானதை செய்தார்கள். வசனம் 18:24-28. 20 வருடங்கள் அரசாண்டான் பெக்கா. பெக்காவின் நாட்களில் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிளேசர் இஸ்ரவேலை பிடித்து கலிலேயாவிலும் யோர்தானுக்கு கிழக்கிலும் வாழ்ந்த கோத்தரத்தார் மத்தியிலிருந்து ஏராளமானோரை தன்னோடு சிறை கைதிகளாகக் கொண்டு சென்றான். ரூபனியரும் காத்தியரும் மனாசேயின் பாதி கோத்தரத்தாரும் கீலேயாத் மற்றும் கலிலேயாவாகிய நப்தலி தேசமனைத்திலுமிருந்த மற்றவர்களும் பாலஸ்தீனாவிலிருந்து வெகு தொலைவிலிருந்த தேசங்களில் பிற மார்க்கத்தார் மத்தியில் சித ருண்டு போனார்கள். முதலாம் நாளாகமும் 5:26. 2 Rajakkal 15:29.
இந்த கொடிய இழப்பிலிருந்து வடராஜ்யத்தால் மீளவே முடியவில்லை. மீதமிருந்த சொற்ப மக்களால் அரசாங்க முறைமைகள் தொடர்ந்த போதிலும் அவர்களால் அதிகாரம் பெற முடியவில்லை. பெக்காவிற்கு பிறகு ஓசையா என்ற ஒரே ஒரு ராஜா மாத்திரமே வரவிருந்தான். சீக்கிரத்திலேயே ராஜ்யம் என்றென்றுமாக வாரிக்கொள்ளப்படவிருந்தது. இக்கட்டும் துன்பமும் உண்டாயிருந்த அக்காலகட்டத்திலும் தேவன் இரக்கம் பாராட்டினார். சிலை வழிபாட்டிலிருந்து திரும்ப மக்களுக்கு மீண்டும் ஒரு தருணத்தை கொடுத்தார். ஓசையா அரசாண்ட 3 வருடத்தில் எசேக்கியா என்ற நல்ல அரசன் யூதாவில் அரசாளத் தொடங்கி தன்னால் இயன்ற அளவிற்கு அவசரமாக எருசலேம் தேவாலய ஆராதனைகளில் முக்கிய சீர்திருத்தங்களை ஏற்படுத்தினான். பஸ்கா பண்டிகை கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. எசேக்கியா ராஜாவாக நியமிக்கப்பட்ட யூதா மற்றும் பெஞ்சமின் கோத்தரத்தார் மாத்திரம் அந்த விருந்துக்கு அழைக்கப்படவில்லை. வடதேசத்தின் கோத்தரத்தார் அனைவரும் அழைக்கப்பட்டிருந்தனர். ஏனெனில் எழுதியிருக்கிறபடி வெகு காலமாய் அவர்களதை ஆசரிக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பெயர் செபா முதல் தான் மட்டுமுள்ள இஸ்ரவேல் தேசமெங்கும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது.
அப்படியே ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சல்காரர் வாங்கி ராஜாவுடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் யூதா எங்கும் போய், இஸ்ரவேல் புத்திரரே, ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்பவர்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்புங்கள். அப்பொழுது அசீரியருடைய ராஜாக்களின் கைக்கு தப்பியிருக்கிற மீதியான உங்கள் அண்டைக்கு அவர் திரும்புவார். இப்போதும் உங்கள் பிதாக்களைப் போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதாகாலத்துக்கும் பரிசுத்தம் பண்ணின அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள். அப்பொழுது அவருடைய உக்கிரமான கோபம் உங்களை விட்டு திரும்பும். நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்றார்கள். 2 Rajakkal 30:5-9.
உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை. 30:9.
எசேக்கியாவால் அனுப்பப்பட்ட அஞ்சல்காரர்கள் எப்பிராயீம் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டுக்கும் ஊரூராக அச்செய்தியைக் கொண்டு சென்றார்கள். மனந்திரும்பி தேவனிடம் திரும்புவதற்கு இந்த அழைப்பானது ஒரு வேண்டுகோள் என்பதை இஸ்ரவேலர் உணர்ந்திருக்க வேண்டும். ஆனால் முன்பு வளம் கொழித்ததாயிருந்த வடராஜ்யத்தில் குடியிருந்த 10 கோத்திரத்தாரில் மீதமானவர்கள் யூதாவிலிருந்து வந்த அரசு தூதுவர்களை அவமதித்து ஏளனமாக நடத்தினார்கள். அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணினார்கள். இருந்தாலும் அந்த அழைப்பிற்கு சிலர் சந்தோஷத்தோடு இணங்கினார்கள். புளிப்பில்லாத அப்பப் பண்டிகையை ஆசரிக்க ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். வசனம் 10-13 வரை. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்குப் பிறகு சல்மனாசாரின் அசீரிய சேனைகள் சமாரியாவை முற்றுகையிட்டன. அந்த முற்றுகையில் ஏராளமானோர் பசியாலும் வியாதியாலும் பட்டயத்தாலும் பரிதாபமாக மரித்தார்கள். அந்த தேசமும் நகரமும் வீழ்ந்தது. வீழ்ச்சியடைந்த 10 கோத்திரத்தாரில் மீதமானவர்கள் அசீரிய ராஜ்யத்தின் ஆட்சிப் பகுதிகளுக்கு சிறை கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டு சிதறடிக்கப்பட்டனர்.
வடராஜ்யத்திற்குச் சம்பவித்த அழிவானது பரலோகத்தின் மேரடி நியாயத்தீர்ப்பாயிருந்தது. தேவன் தம் நோக்கத்தை நிறைவேற்ற அவரால் பயன்படுத்தப்பட்ட கருவிகளாக மாத்திரமிருந்தார்கள் அசீரியர்கள். சமாரியாவின் விழுகைக்குச் சற்று முன்பு தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்த ஏசாயாவின் மூலம் அசீரிய சேனைகள் என் கோபத்தின் கோல் என்று குறிப்பிட்டார் ஆண்டவர். அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம் என்றார். ஏசாயா 10:5. இஸ்ரவேல் புத்திரர் அதிகமாக தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவன் செய்து துர்க்கிரியைகளைச் செய்தார்கள். அவர்கள் செவிகொடாமல் அவருடைய கட்டளை களையும், அவர் தங்கள் பிதாக்களோடே பண்ணின அவருடைய உடன்படிக்கையையும், அவர் தங்களுக்கு திடச்சாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்தார்கள். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்தத விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரகத்தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளையெல்லாம் பணிந்து கொண்டது நிமித்தமும், அவர்கள் உறுதியாக மனந்திரும்ப மறுத்தது நிமித்தமும் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு அவர்களுக்கு கொடுத்த தெளிவான எச்சரிப்புகளின்படி அவர்களை தமது முகத்தை விட்டு தள்ளுமட்டாக ஒடுக்கி அவர்களை கொள்ளைக்காரர் கையில் ஒப்புக் கொடுத்தார்.
அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் அவருடைய உடன்படிக்கையையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறினது நிமித்தம் இஸ்ரவேலர் தங்கள் தேசத்து நின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டார்கள்.
2 ராஜாக்கள் 17:7-11, 14:14-16 வரை, 20-23, 18-12. 10 கோத்திரத்தார் மேல் கொண்டு வரப்பட்ட கொடிய நியாய தீர்ப்புகளில் ஞானமும் இரக்கமுமான நோக்கம் இருந்தது. அவர்களுடைய பிதாக்களின் தேசத்தில் அவர்கள் மூலமாக இனி மேலும் செய்ய முடியாததை புறஜாதியாரின் மத்தியில் அவர்களைச் சிதறப்பண்ணி அதன் மூலம் நிறைவேற்ற முயன்றார். மனித இனத்தின் இரட்சகரால் கிடைக்கும் மன்னிப்பை தங்களுக்கு சொந்தமாக்க தெரிந்து கொண்ட அனைவரையும் இரட்சிக்கும் அவருடைய திட்டம் அதன் பிறகுதான் நிறைவேற வேண்டியிருந்தது. இஸ்ரவேலருக்கு கொண்டுவரப்பட்ட இக்கட்டுகளில் பூமியின் தேசத்தாருக்கு தம் மகிமையை வெளிப்படுத்த அவர் வழியை ஆயத்தம் பண்ணிக் கொண்டிருந்தார். சிறைபிடித்துச் செல்லப்பட்ட அனைவருமே தங்கள் குற்றத்தை உணராதவர்களாக இருக்கவில்லை. தேவனுக்கு உண்மையாயிருந்த சிலரும் அவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தின் வேறு சிலரும் அவர்கள் மத்தியில் இருந்தனர். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளான இவர்கள் மூலமாக அசீரிய ராஜ்யத்திலிருந்த ஏராளமானவர்கள் தம்முடைய சாற்று பண்புகளையும் தம்முடைய பிரமாணத்தின் நன்மைகளையும் கண்டுகொள்ள வேண்டுமென்று அவர் விரும்பினார். ஓசியா 1:10.